வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். முள் வாழ்வு அப்போதுதான் பறிக்கப்பட்ட ரோஜா மலர்களை பார்த்து இவ்வளவு அழகிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்றும் எங்களை எவனாவது நெருங்கிவிட முடியுமா என்றும் ஏளனத்துடன் சவால் விட்டு நின்ற நெருங்கிய முள்செடியை கொஞ்ச நேரத்தில் வேரோடு வெட்டியெடுத்து நெருப்பில் போட்டான் தோட்டக்காரன். ரோஜாக்கு செடிகளுக்கு தண்ணீர் விட ஆரம்பித்தான். துர்க்குணங்கள் தூரோடு அழியும். நன்றி, வணக்கம்.
கண்களும் கவி பாடுதே கண்ணே, கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிடியோடும். கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிடியோடும். கண்களும் கவி பாடுதே. வெண்மணி போலே மண்மேலே விளையாடும், வெண்மணி போலே மண்மேலே விளையாடும். கண்மணி நீயே பெண்மானே செல்தேனே, கண்மணி நீயே பெண்மானே செல்தேனே. காலமெல்லாம் என்பர் காதல் வேவும் இடியோடும். கண்களும் கவி பாடுதே நாசையால் காலமெல்லாம் என்பர் காதல் வேவும் இடியோடும். கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே, கண்களும் கண்களும் கவி பாடுதே மதனித, கண்களும் கவி பாடுதே கதத்த நின்னித மதனித, கண்களும் கவி பாடுதே கத்த நிம்மத க மதனித, கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே. கண்களும் கவி பாடுதே கண்ணே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே.
ஸ்பைசிலாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களிற்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலேண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம். இலக்கம் 50 குயின் ரோட், பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலேண்ட். என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலேண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சில அருமையான கவிதைகளை உங்களுக்கு அளிக்கின்றோம். கவிதைகளில் பெரும் தத்துவம் இருக்கின்றது. முதலில் குழந்தையை பற்றி. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கின்றது. தாயும் தந்தையும் அன்பை சொல்கின்றார்கள். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் பைரவும் ஏதுக்கம்மா. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் பைரவும் ஏதுக்கம்மா. கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் சங்கீதம் பாடுமம்மா. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் ஏதுக்கம்மா. கண்ணாடி கண்ணங்கள் காண்கின்ற வேளையில் எண்ணங்கள் சங்கீதம் பாடுமம்மா. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால் பேசாத சிற்பங்கள் ஏதுக்கம்மா. இன்னும் ஒரு தாலாட்டு பாட்டு. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வளர்ந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. குழந்தை என்பது தெய்வம் தந்த வரம் என்கிறார் கவிஞர். ஆனால் இன்னொரு இடத்தில் இதையே பின்வருமாறு கூறுகின்றார். இந்த பாட்டிலே பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி பெற்றோரையும் மற்றோரையும் தவிர்க்க விடுவதை கவிஞர் குறிப்பிடுகின்றார். சலவை செய்யும் தோழனை அந்த கழுதை காப்பாற்றும், சிகை அழகு செய்யும் தோழனை ஒரு கத்தியும் காப்பாற்றும். சலவை செய்யும் தோழனை அந்த கழுதை காப்பாற்றும், சிகை அழகு செய்யும் தோழனை ஒரு கத்தியும் காப்பாற்றும். உறவு பாசம் ஆயிரம் பிள்ளைகள் ஒன்றாய் பிறந்தாலும் அது உன்னிடமிருந்தால் வாங்கிக் கொள்ளும் உன்னையா காப்பாற்றும். உறவு பாசம் ஆயிரம் பிள்ளைகள் ஒன்றாய் பிறந்தாலும் அது உன்னிடம் இருந்தால் வாங்கிக் கொள்ளும் உன்னையா காப்பாற்றும். அடுத்த பாட்டுக்கள் ஒரு பெண் வாழ்க்கையை பற்றி. ஒரு பெண் ஏற்கனவே தன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்தவள். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதை அவள் கவலையுடன் தாளாட்டுகின்றாள். பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், முடிவில் ஒரு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை. அருமையான தத்துவ பாடலை மீண்டும் கேளுங்கள். பெண்ணாக பிறந்தவர்களுக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், முடிவில் ஒரு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை. பிறப்பில் ஒரு தூக்கம் என்பது பிறப்பின் ஆரம்ப நாட்களில் விவரமறியாத குழந்தை பருவத்தில் தான் நிம்மதியாக தூங்க முடியுமாம். பிறகு தூக்கமே வராதபடி துக்கம் தான் நிறைந்திருக்கிறதாம். இன்றைய சமுதாயத்தில் பல பெண்களின் கவிதை இதுவாகத்தான் இருக்கின்றது. மீண்டும் அன்னை பாடுகின்றாள். என் அறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே. காலமிதை தவறுவிட்டால் கண்ணுறக்கம் ஏது. என் அறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலமையை தவறவிட்டால் கண்ணுறக்கம் ஏது? சிறுமி கன்னியாக மாறியதும் தூக்கம் பறிபோய்விடுகின்றது. எண்ணிரண்டு வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி, ஈரேழு மொழிகளுடன் போராடச் சொல்லுமடி. எண்ணிரண்டு வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி, ஈரேழு மொழிகளுடன் போராடச் சொல்லுமடி. கன்னி மனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பது ஏது? கன்னி மனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பது ஏது? காதல் வயப்பட்டால் தூக்கத்தை ஏக்கம் பறித்து விடுகின்றது. இந்த சமுதாயம் பெற்றோர்களும் காதலுக்கு அனுமதி எங்கே கொடுக்கின்றார்கள்? தான் நினைத்த காதலனை சேர வரும் பொழுது தந்தை அதை மறுத்துவிட்டால் கண்ணுறக்கம் ஏது? தான் நினைத்த காதலனை சேர வரும் போது தந்தை அதை மறுத்துவிட்டால் கண்ணுறக்கம் ஏது? சரி, எப்படியோ திருமணம் நடைபெறுகின்றது. காதலித்தவனோ வேறு ஒருவனோ மணவாளன் ஆகின்றார். அப்போது மட்டும் நிம்மதியான தூக்கம் வர முடியுமா? மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும் போது மங்கையினர் தேனிலவில் கண்ணுறக்கம் ஏது? மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தொடும் போது மங்கையரின் தேனிலவில் கண்ணுறக்கம் ஏது? பிறகு குழந்தை பிறக்கின்றது. இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய் குழந்தையை பராமரிக்க வேண்டும். ஐயிரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும். ஐயிரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின் கண்ணுறக்கம் போகும். பிறகு இந்த தூக்கத்தை எல்லாம் சேர்த்து வைத்து தூங்க ஒரு காலம் வருகிறது. எப்போது? காலன் வருகின்ற போது தூங்க காலமும் வருகின்றது என்கிறார் கவிஞர். கை நடுங்கி கண்மறைந்து காலம் வந்து தேடும், காணாத துக்கமெல் தூக்கமெல்லாம் தானாகச் சேரும். கை நடுங்கி நடுங்கி கண்மறைந்து காலம் வந்து தேடும், காணாத தூக்கமெல்லாம் தானாகச் சேரும். அப்பாடி, நல்ல நிம்மதியான தூக்கம் அப்போது தானா பிறந்தபோது? எப்படி இயல்பான வாழ்வை கவிஞர் படப்பிடித்து காட்டுகின்றார் பாருங்கள். நேர்களை, இதுவரை கண்ணதாசன் எழுதிய சில தத்துவ பாடல்களை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
உறவானோம் அன்பிலே, கொன்றானோம் நின்றிலே உறவா. காதல் பூமுயிலே
மனம் போலே நாம் இணைந்தோம் மதுர கானம் பாடலாம் மனம் போலே நாம் இணைந்தோம் மதுர கானம் பாடலாம்
இந்நாளும் இல்லறமே இனிதாக தில்லுமே
பாடும் செந்தலே
எனதாசி அன்பரே
இதை பாடும் செந்தலே
எனதாசி அன்பரே
இன்று போல்
என்றுமே
குழுகி பேசி மகிழலாம் இன்று போல் என்றுமே குழுகி பேசி மகிழலாம் என்னாலும் இல்லதமே இனிதாக செல்லுமே இன்பமே
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு மனித மனம் பலவிதமான தேவையற்ற குப்பைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கடுமையா யோசிச்சோம்னா மனம் என்பது ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிற மனம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது வேறு சில விஞ்ஞான பூர்வமான பார்வை. எப்படின்னா பதிவுகள், உங்கள் இளம் வயதிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள், அவை பற்றிய உங்களது உணர்ச்சி நிலை, இவையெல்லாம் தான் மனமா மாறுது. அது நீங்க ஒண்ணுனா எடுத்து 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 வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சி வழியில எடுத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மனம் என்கிற அந்த குப்பை தொட்டிக்கு அளவுக்கு மீறி அடிமையாயிடும். அது எப்படியாவது ரொப்பிக்கிட்டே இருக்கிறோம், அதுல வந்து இன்னும் எதையாவது போட்டு ரொப்பலாமா அப்படின்னு ரொப்பிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சம்பவம் சொல்ற பாருங்களேன். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வேடிக்கையான பழக்கம் என்னன்னா நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டார், காசு கொடுத்து அவர் வாங்க மாட்டார். நாங்க வாங்கறதுக்கு இப்ப காலையில பேப்பர் செய்தித்தாள் வந்த உடனே நம்ம படிச்சுட்டு ஒரு 7:30 படிச்சுட்டு தூக்கி அந்த பக்கம் வச்சிடறோம். அவர் சரியா ஒரு 9:30 வருவார். நான் வெளியில அலுவலகத்துக்கு புறப்படும் போது சரியா வருவார். வந்த உடனே சார் அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா கொடுத்துருவோம் அவருக்கு. ஏன்னா நமக்கு என்ன, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது மாவு செலிக்கிற ஒரு ஆளுதான், அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு அது வரைக்கும் தானே. பட் அதுல மாவும் செலிக்க கூடாதுங்க. பெண்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறேன், அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணும் போது ஒரு மை பயன்படுத்துறாங்க பாருங்க, அது மேல மாவை போட்டு கோதுமை மாவை போட்டு நீங்க தெளிச்சிங்கன்னா அது ஒரு வகையான விஷம், அது உடலுக்கு நல்லது இல்லை. நம்ம பெண்கள் வந்து அதை கவலைப்படுறது இல்லை, நியூஸ் பேப்பரை போட்டுதான் மாவு செலிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. மாவு சலிக்கிறதுக்கு தனியா வேற ஏதாவது பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி வச்சுங்க, நியூஸ் பேப்பர்ல மாவு சலிக்காதீங்க. சரி, ஏதோ நடுவுல நம்மளால உதவி ஒருத்தர் சொல்ல வேண்டிய தகவல் சொல்லிட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் நியூஸ் பேப்பர் வாங்க வருவார் பக்கத்து வீட்டுக்காரர், அவர் வந்தோட நாங்க எடுத்து கொடுத்துருவோம் இது எதுக்கு வம்பு அப்படின்னு. ஏன்னா இல்லாட்டி இன்னொரு 10 நிமிஷம் பேசுவார், அவர் ஏதாவது பேசிட்டு கேட்டு போவார். அவர் அவர் வாங்க வந்ததை நியாயப்படுத்துறதுக்காக நம்ம நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தை சாப்பிட்டு தான் போவார் அவர். இது எதுக்கு வம்பு, வந்தோட வாங்க வாங்க நியூஸ் பேப்பர் கொடுத்துருவோம். நாங்க ஒரு 15 நாள் வெளியூர் போயிட்டோம். 15 நாள் கழிச்சு வரணும், 15 நாள் வீடு பூட்டி இருந்தது. 15 நாள் கழிச்சு வந்து 16வது நாள் காலையில வந்துட்டார். வாங்க அப்படின்னு அவரை மெதுவா கூப்பிட்டு என்ன சமாளிச்சார், இந்த 15 நாள் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஆமா அதை தர முடியுமா அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் யோசனையாய் போச்சு, சார் செய்தித்தாள்ங்கிறது அன்னன்னைக்கு படிக்கிறது சார், 15 நாள் ஓடி போச்சு, 15 நாள் கழிச்சு நீங்க அதை படிக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு எனக்கு தெரியல. 15 நாள் முடிஞ்சு போச்சு, நான் தர்றேன், நான் தரமாட்டேன்னு சொல்ல, எனக்கு என்ன அதை பத்தி ஒண்ணு, அதை அப்படியே போட்டு போயிருக்கேன், அப்படியே கிடக்குது பேப்பர்லாம், நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஆனா 15 நாள் கழிச்சு 15 நாளைக்கு முந்தின செய்தியை படிக்கிறதுல என்ன சார் சுவாரஸ்யம் இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏங்க நான் கேட்டேன் தப்பா, நான் கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க சார், 360 நாள் படிக்கிறேன், ஏதாவது விஷயம் இருக்க, தேதிதான் மாறுது மற்றபடி அதே குப்பை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதே குப்பைன்னு அவர் தெளிவா சொல்றார். இவரை நான் கிறுக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அவர் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க, மகா ஞானியா இருக்க. தேதி மாறும், கிழமை மாறும், பெருசா பேப்பர்ல வேற என்ன சார் மாறும், எச்சரிக்கை, வேண்டுதல், நடைபெறும், வாக்குறுதி, இதுவும் போட்டிருப்பாங்க. தேதி மாறும், பேசின நபருடைய பேர் மாறி இருக்கும். இவ்வளவுதானே சார், மற்றபடி அதே குப்பை தானே இருந்தார். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னா. அப்புறம் ஏன் சார் படிக்கிறீங்க அப்படின்னு. வேற வேலை, வேற வேலை ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துருக்கணும். முதலேருந்து கடைசி வரைக்கும் படித்தா அது ஒரு சுவாரஸ்யம், சும்மா படிக்க போகிறோம். இது அர்த்தமே இல்லாத குப்பைன்னு தெரியும் சார், ஆனால் நம்மால் விட முடியாது அப்படின்னார். நான் கேட்டேன், சரி நாங்கள் ஒரு 15 நாள் வெளியூர் போயிருந்தோம், இந்த 15 நாளும் இந்த பேப்பர் உங்களுக்கு கிடைக்கல, அந்த 15 நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, பழைய பேப்பர்லாம் எடுத்து வச்சு படித்தேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம்ல பழைய பேப்பர்லாம், ஆமாம் அதெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சார் நீங்கள் சொல்றதே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அவர் சொல்றாரு, இது அர்த்தம் இல்லாத வேலை சார், ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியாது சார். நீங்கள் எப்படி அவரை புரிஞ்சுக்குவீங்க? இது அர்த்தம் இல்லாத வேலை சார், இது ஒரு குப்பை தொட்டி தான் சார், ஆனால் இதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது சார். எனக்கு அப்போ தான் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தேன், மனுஷங்க பல பேர் நமக்கு இது அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க. இது வந்து தப்பு, இது வேஸ்ட்டு, இதனால ஒன்றும் நன்மை இல்லை, இவ்வளவு தெரிஞ்சா கூட அதை விட முடியல அப்படிங்கிறாங்க பாருங்க. அதை என்னால் விட முடியல அப்படிங்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன ஆகுது தெரியுமா, அவர்கள் மனம் விஷமாகிறது. நான் இப்ப அதுக்கு தான் வரேன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்து உணவு சாப்பிட்றோம், உணவை ஜீரண மண்டலம் இருக்கு இல்லையா, அதை ஜெரிச்சிடணும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஜீரண மண்டலம் பலகீனமா இருந்து ஜெரிக்கலைன்னா அந்த உணவு என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் எந்த உணவை அமிர்தம்னு சாப்பிட்டீங்களோ, அதாவது உங்க உயிர் நீடிப்பதற்கான ஒன்றுன்னு சாப்பிட்டீங்களோ, நேர் மாறா விஷமாயிடும். உங்க உடலை கெடுக்கக்கூடிய, உடலுடைய உயிர் தசைகளை உயிர்ப்பை எல்லாத்தையும் வீணாக்கக்கூடிய விஷமா மாறுகிற சக்தி அதே உணவுக்கு உண்டு. ஃபுட் பாய்சன் ஒரு வார்த்தை இருக்கு, அது எப்படி வந்தது? ஃபுட்டு தானே, அது எப்படி பாய்சன் ஆச்சு? ஃபுட்டுங்கிறது உங்களுக்கு நல்லது, அது எப்படி பாய்சன் விஷமாச்சு? உணவு எப்படி விஷமாச்சு? அளவுக்கு மிஞ்சுன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி வச்சிருக்க. அப்ப என்ன எடுத்து பாருங்க, அந்த உணவே செரிமானத்துக்கு அப்பாற்பட்டதா போகிற போது மேல மேல ஆசிட் அதுல ஸ்ப்ரே பண்ணி அமிலத்தை கொண்டு போய் அதுல கொட்டி பிசைஞ்சு அது குடலை முழுக்க புண்ணாக்கி, அப்புறம் அது உள்ள வந்து நிறைய தேவையற்ற விஷத்தன்மை உடைய நச்சு வாயுக்கள் உண்டாகி முடிவச்சு எல்லாம் விஷமா மாறி போகுது. இப்ப நம்ம யோசிக்கணுமா, இல்லை நமக்கு இது தேவையா? நம்ம உடம்பு இதை கெடுக்கிற அளவுக்கு இது தேவையா? நமக்கு இவ்வளவு தானே தேவை? அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, உணவினால் உடம்பு விஷமாக, அது மாதிரி நம்ம படிக்கிற புத்தகங்கள் மனத்தை விஷமாக்க கூடாது. இன்னைக்கு சமூகம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது யோசிச்சு பாருங்க. பல தேவையற்ற குப்பைகளை மனசுல போட்டு வச்சிருக்கிறதால தான் சமூகம் இன்னைக்கு விஷமா இருக்கு. சமூகம் விஷமா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க சமூகத்தோட போய் பயணம் பண்ணி பாருங்க. சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் சும்மா சொல்ற வேலை, சமூகம் எல்லாம் சரியா இருக்குன்னு. வெளியில போய் பாருங்க எவ்வளவு ஆபத்துக்களை சந்திக்க வந்திருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை நாட்டுல எங்கேயாவது ஒரு ரயிலுக்கோ ஒரு விமான நிலையத்துக்கோ போயிட்டு வீட்டுக்கு உயிரோட வந்தாதானே உண்டு. நம்ம உயிரோட வர முடியுமா முடியாதாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையா? பல விதமான சிக்கல் இருக்கே. ஏன் மனசுல அவ்வளவு விஷம் வந்துருச்சு உலகத்துல, இந்த உலகத்துல மனசுக்குள்ள அவ்வளவு விஷம் வந்துருச்சு. தேவையற்ற குப்பைகள் மனசுல போய் விழுந்து மனச குப்பையா இருக்கு. அதே மாதிரி தேவையற்ற உணவு உள்ள போய் விழுந்து உடம்பு குப்பையா இருக்கு. இப்ப நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உணவு பழக்கம்ங்கிறது இளமையிலேருந்து ஏற்படுகிற பழக்கம், இதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. நீங்க இளமையிலேருந்து என்ன உணவு சாப்பிட்டீங்களோ அதுக்கு மாறாக ஒரு உணவு உங்களை யாராவது சாப்பிட சொன்னா உங்களால சாப்பிடவே முடியாது. ஏன் முடியாது? மைண்ட் கண்டிஷனிங்னு பேர். ஆனா யாரு மிகச்சிறந்த மனிதன் அப்படின்னு கேட்டா, இத்தனை ஆண்டுகளா நீங்க சாப்பிடாத உணவு என்றாலும் கூட உண்மையிலேயே அது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு யாராவது உங்களுக்கு அதை சரியா புரிய வைக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அவன் மிகச்சிறந்த மனிதன். அவனால உலகத்துக்கு விஷம் கிடையாது, அவனால உலகத்துக்கு விஷம் கிடையாது. அவன் இவ்வளவு காலமா பழகினதுங்கிறதுக்காக ஒரு தவறை ஏத்துக்கல, அதை நீக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்க, அசைவ உணவு சாப்பிடறோம் இல்லையா, அசைவ உணவு சாப்பிடாம இன்னைக்கு இருக்க முடியாது. உலகத்தோட தேவைகள் எல்லாம் அதெல்லாம் உண்மை, இளம் வயதுல அதை ருசி பழகி இருக்காங்க, அது இல்லாம இருக்க முடியாது. நான் வந்து துறவு ரீதியா பேசல, அந்த கோணத்துல பேசல, ஆனா ஒரு விசித்திரமான கோணத்துல அதை பத்தி நான் செய்தி படிச்சேன், ஒரு செய்தி சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. ஒரு விலங்கு கொல்றாங்க இல்லையா உணவுக்காக, ஒரு கோழி ஒரு ஆடு ஏதாவது ஒண்ணு கொல்றாங்க இல்லையா, கொல்லும் போது என்ன நடக்குதுங்கிறத பத்தி யாராவது கவலைப்பட்டமா? அந்த விலங்கு கொல்லும் போது எந்த விலங்கும் தான் கொல்லப்படுகிற போது தன்னுடைய முழு எதிர்ப்பை தெரிவிக்கும், உள்ள மரண பயம் அப்படிங்கிற ஒண்ணு உண்டாகும். இந்த மரண பயம் என்பது அதனுடைய ரத்தத்துல ஒவ்வொரு அணுவலையும் கலக்கும். அப்ப என்ன தெரியுமா நடக்கும் உங்களுக்கு, விஞ்ஞான பூர்வமானது, எந்த உயிரை நீங்க கொன்னாலும் உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அதற்கு எதிர்ப்பான விஷம் வெளிப்படுத்தப்படும். இது வந்து ப்ரூவன் ட்ரூத், நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்க எதை கொன்னாலும் அது தன் விஷத்தை வெளிப்படுத்தும். ஏன்? தான் உயிர் வாழ்வதற்காக. நீங்க எதை கொள்றீங்களோ அது தன்னிடத்துல இருக்கிற அதிகபட்ச விஷத்தை வெளிப்படுத்தியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பும். அப்ப நீங்கள் எந்த உயிரை கொன்றாலும் அதன் உள்ளிருக்கிற விஷம் முழுக்க வெளிப்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு அதை சாப்பிட்டா அது பயத்தை வெளிப்படுத்தியது, விஷத்தை வெளிப்படுத்தியது. அதை மக்கள் சமூகம் உண்ணுகிற போது மக்கள் சமூகமும் பயத்தையும் பகையையும் விஷத்தையும் வெளிப்படுத்துவதாக மாறிக்கொண்டே போகிறது அப்படிங்கிறார். இது உடனே மாத்த முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த விலங்கை கொந்தீர்களோ அந்த விலங்கு விஷத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்தியதால் அதை உணவாக உண்ணுகிறவர்கள் மனதிலும் பயமும் விஷமும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்கிற விஞ்ஞான உண்மையை அழித்துவிட முடியாது. அப்ப அதை நோக்கி நகர்வதற்கு எவ்வளவு தைரியம் வேணும்? இது நமக்கு விஷம், இது நமக்கு பயம், தேவை என்றதுக்கு மாறுவோமே. எனவே மாற்றங்களை நோக்கி நகர்வது என்பது மிக மிக கடினமான காரியம். ஆனால் இந்த விஷங்களில் இருந்து மாற்றத்தை நோக்கி நகர்வர்கள் தான் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். நம்ம சராசரியா இருக்க விரும்புறோமா, வெற்றியாளராக இருக்க விரும்புறோமா, நாம தான் தீர்மானிக்கணும்.
நேயர்கள் அடுத்ததாக கேட்க இருப்பது,
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி.
இங்க கேளுங்கடாப்பா, புத்தி கித்தி சொல்றேன் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. என்ன எனக்கு நடந்ததுகளைத்தான் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பெறக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். உடனே உடனே சொல்லிடலாது தெரியுமோ? மறதி கூடாப்பா. இப்ப என்ன நடந்துட்டு கேட்குறியோ? இப்ப சொல்லுவாங்க, அக்கம் பக்கம் பார்த்து பேசண்டு. அது சரியான உண்மகண்டியோ? ஏனென்றால் இரவில் பேசுறது கூட அது சுவருக்கும் காது இருக்குதான். இப்போ அது சுவர் கேட்குமா? அப்போ ஏன் அதை அப்படி சொல்கிறவங்களன்னு சொன்னால், பக்கத்தில் இருந்து நாங்கள் இங்க சத்தம் போடாமல் குசு குசுன்று கதைச்சாலும் இரவு நேரம் நிசப்தமல்லோ, ஆறாவது அதை அங்கால பக்கத்திலிருந்து கேட்கலாம். அப்ப அது ஒட்டு கேட்கறது இல்ல, நாங்கள் எங்களை பாட்டில் வர்ற வாயடிக்கிற விஷயங்களே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் தானே என்று சொல்லி கசகசென்று கதைச்சு விட்டுருவோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு ஆள் சுவருக்கு அங்கால பக்கம் இருக்குமல்லோ, அல்லது நமக்கு பின்பக்கம் நிற்குமல்லோ, அந்த ஆள்ற காதில் விழுந்துடும். என்ன கொஞ்சம் விசகு பிசகா கதைச்சு போட்டால், யாரை பற்றியும் கூடாத குறை நிறையல் கதைச்சிட்டால் அங்கால போய் சொல்லி போட்டுருவாங்களடா, அப்ப இந்த பெருமன் இப்படி சொல்லி போட்டான், அங்க அந்த ஆளோட அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. நாங்கள் எங்களை அறியாமல் கதைக்கிறது எங்கட புரடிக்கே வந்து சேரும். அதாலான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா பார்த்து சுற்றுமுற்றும் பார்த்து கதைக்கிறத கதைக்கணும். ஆனாலும் ஏன் கதைக்கணும் மற்றாக்களை பற்றி? இன்னொராக்களை பற்றி கதைக்கிறது கூடாது தானே? இது நாங்கள் கொஞ்சம் பாட்டியில் ஒரு ரெண்டு மூன்று நல்ல நண்பர்கள் சேர்ந்து கொண்டால் கதைக்கிற கதைகளுக்கு அளவே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டியல், ஊரில் மூளை முடுக்கெல்லாம் கதைக்கிற கதையெல்லாம் கதைப்போம், ஆரையும் விட்டு வைக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாளையில் நாங்கள் தச்சலாக எங்கேயாவது மாட்டு பட்டமோ, அதுக்கு பிறகு தெரியும் தானே இப்படி நான் ஒருத்தரக்கா மாட்டுப்பட்டு பெரிய பிரச்சனையாக போயிட்டது. நீங்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ, பார்க்குறதா அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கோ. சரியோ? இப்போ எனக்கு கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை, நானும் இனி ரகசியமாக வாயை கொஞ்சம் மூடிட்டுருக்கணும். சரி சரி, நான் பாரு பாரு பாரு. ஓகேண்ணே. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.